தான் இங்கே வருகின்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது தவறான கொள்கை அல்ல. அதுவும் அல்லாஹ்வுடைய இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறைதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் முறையாக வியாபாரம் செய்வானையான உண்மையே சொல்லி முறையான முறையில் ஒருவன் வியாபாரம் செய்வானையானால் அந்த வியாபாரி கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹின் நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அல்லாஹ் அவனை திரும்பக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே விதமாக விவசாயியை பற்றி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், விவசாயம் செய்யக்கூடியவன் தனது எண்ணத்தை சற்று சீர்படுத்திக் கொண்டு பாடுபடக்கூடிய அந்த பாட்டை உழைப்பை அல்லாஹிற்கு ஆக்கி அல்லாஹுடைய அடியார்களுக்கு நான் பணி செய்கிறேன், அவர்களுக்கு நான் உள்ள உணவை உற்பத்தி செய்து கொடுக்கிறேன், அல்லாஹ் இதற்கு வழிதுறையாக ஏற்றிருக்கிறான் என்று எண்ணம் கொள்வானேயானால் அவன் விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு தானியத்திற்கும் நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்களும் நாமும் நம்முடைய உலக தேவைக்காக வேண்டி பாடுபடலாம், எண்ணங்களை செய்து கொள்வீர்களா, வழிமுறைகளை சீர்படுத்திக் கொள்வீர்களா, உங்களுடைய வாழ்க்கையே வணக்கமாக மாறிவிடுகிறது. இஸ்லாத்தின் பெருமை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய உண்ணுதல், உங்களுடைய உறங்குதல், உங்களுடைய நடத்தல், உங்களுடைய எண்ணுதல், உங்களுடைய சம்பாதித்தல், இன்னவே என்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை அத்தியாவசியமாக நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்தீர்களேயானால் அதுவே வணக்கமாக மாறுகிறது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக மாறுகிறது என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற ஹதீஸ்களிலே தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அதே விதமாக நாம் இந்த பொருள் ஈட்டக்கூடிய நேரத்திலே, இந்த பொருளை ஈட்டக்கூடிய நேரத்திலே அதனுடைய வழிமுறைகளை பேணுங்கள். இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை, அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழியை, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தக்கூடிய முறைகளை சரியாக எடுத்து நடந்து கொள்வோமேனால் உங்களுடைய பொருளீட்டுதல், நம்முடைய பொருளீட்டுதல் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக, பரக்கத்து பொருந்ததாக, விருதி மிக்கதாக, உலகத்திலும் ஆகலத்திலும் நிம்மதி தக்கதாக, நிம்மதி தரத்தக்கதாக இந்த நம்முடைய பொருளீட்டுதல் அமையும். பிளாட்ஃபார்ம் ஆகுமையானால், தண்டவாளம் நடைபெறலுமையானால், நாம் எண்ணங்களை சரி செய்யாமல் தவறான வழிமுறைகளை, இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளுக்கும் முரணாக தவறான வழிமுறைகளை இந்த பொருளை ஈட்டுவதற்கு பயன்படுத்துவோமையானால் எதை நம்முடைய நிம்மதிக்காக வேண்டி தேட வருவோமோ அதுவே நம்முடைய குழப்பத்திற்கு காரணமாகிறது, அதுவே நம்முடைய நிம்மதியை போக்குவதற்கு சாதனமாகிறது என்பதை நாம் அன்றாட பார்க்கிறோம். காலகட்டத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். லட்சோ லட்சம் மக்கள் சம்பாதிக்கிறார்கள், கோடான கோடி மக்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள், கோடிகளை ஈட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பார்க்கவில்லையா? அந்த கோடீஸ்வரர்களும் லட்சத்திற்கு அதிபதிகளும் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கவில்லையா? நிம்மதியை தொடர்ந்து போவதை பார்க்கவில்லையா? வாழ்க்கையை விருத்து வாழ்க்கையுடைய ஒரு முனைக்கு ஓடி போகக்கூடிய சூழலை பார்க்கவில்லையா? பார்க்கிறோம். வெறும் பொருள் ஈட்டுதல், பொருளை சேர்த்துக் கொள்ளுதல், பொருளை சேகரித்து நாம் வைத்துக் கொள்ளுதல், இது ஒரு காலத்திலும் வெற்றி தராது. எப்பொழுது வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விதத்திலே அந்த பொருளை ஈட்டுவோமே. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கக்கூடிய விதங்களை விட்டு நாம் தவிர்த்து கொண்ட நிலையிலே அந்த பொருளை ஈட்டுவோமே. ஆனால் அது நமக்கு நிம்மதிக்கு காரணமாகிறது, விருத்திக்கு காரணமாகிறது, நம்முடைய வங்கி சேர்த்தையை பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது சீரும் சிறப்புமாக அது அமைகிறது. அருமைத்தவர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் வாசித்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா ஐயோ அல்லதீனா, இவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். பொருளீட்டுதலை பற்றி எடுத்து சொல்லும் போது ரத்தின சுருக்கமாக இரண்டே இரண்டு வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். யா ஐயோ அல்லதீனா, என்னை விசுவாசித்திருக்கக்கூடிய மூமின்களே, என்னை நம்புகின்ற ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களுக்கு பொருளை தவறான முறையிலே சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே பொருளை தவறான முறையிலே, பாத்திரான முறையிலே, தடுக்கப்பட்ட முறையிலே பொருளை ஈட்டாதீர்கள், அதை உண்ணாதீர்கள். தவறான முறையில் சேகரிப்பவர் எது, சரி எது, அதுல மிக நாயகம் சொல்லும் தெளிவுபடுத்திருக்கிறார்கள். பாத்திர எது, பாசிது எது, சஹீஹ் எது என்பதை எல்லாம் ஹதீஸிலே
செய்வோம் மனமும் வந்து சந்தோஷத்தோடு பரிமாறி எந்த பொருளை நீங்கள் ஈட்டிக் கொள்வீர்களோ வியாபாரம் மூலமாகவோ நன்கொடை மூலமாகவோ வேறு என்ன பொருள் எல்லாம் ஆகும் என்று மார்க்கத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த முறையிலே நீங்க இருப்பீர்களால் அதற்கு முழு அனுமதி உண்டு. தவறான முறையை விடுத்து சரியான முறையிலே நீங்கள் உணவு உணவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், பொருளை ஈட்டச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஒரு உபதேசத்தை குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலா தக்குலூ அன்ஃபுஸகும். ரெண்டுக்கு இடையில ஒரு தோரணையை காட்டாம தப்பான முறையில பொருள் ஈட்டாதீர்கள், தவறை நீங்கள் கடைபிடித்து விடாதீர்கள் பொருள் ஈட்டுவதிலே. நீங்கள் அப்படி ஈட்டுவீர்களே ஆனால் எவ்வளவு எச்சரிக்கின்றார் பாருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தவறான முறையிலே பொருளை உண்ணாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தில் கொடுக்கிறான், நீ கூறுகிறான், வலா தக்குலூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள். ரெண்டுக்குமே தோரணை தெரிய மாட்டீர்கள். நீங்க பொருளை தவறான முறையில் ஈட்டாதீர்கள் சொல்றான், உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் இங்க என்று கூறான். அது என்ன வசனம், இது என்ன வசனம், ரெண்டுமே ஒன்றுதான். நீங்கள் தவறான முறையில் பொருளை ஈட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உங்களை அழிவிலே ஆழ்த்திக் கொள்கிறீர்கள். அப்படிப்பட்ட அழிவான செயலை எடுத்து விடாதீர்கள். வல்லா தப்புத்துவம் பூசக்கும், சரியாக முறையாக மார்க்கப்படி அல்லாஹ் ரசூலின் கட்டளையின்படி நீங்கள் ஏற்பீர்களேயானால் பொருளை நீங்கள் ஈட்டுவீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்துகிறீர்கள். அப்படி இல்லாமல் தவறான முறையை நீங்கள் கைப்பிடிப்பீர்களால் கடைபிடிப்பீர்களேயானால் நீங்கள் உங்களில் நீங்களே மாய்த்துக் கொள்கிறீர்கள், நீங்களே உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள். பலர் தப்பு துருவம் புசக்கும், அப்படி நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்களை கொலை செய்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டியிருக்கிற காரணத்தினால்தான் இந்த பாடத்தை போட்டுகிறான். அல்லாஹ் உங்கள் மீது மாபெரும் கருணையுடையவனாக இருக்கின்றான். வாழச் செய்வதற்கு நடவடிக்கைகளை அல்லாஹ் கூறுகிறான். மாய்ந்து போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்ற சூழ்நிலைகளை அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான் என்று இந்த அருமறையிலே இந்த ஆயத்தை குறிப்பிட்டு விட்டு அடுத்த ஆயத்திலே சொல்லுவதை சொல்லிவிட்டேன், எடுத்து வைப்பதை உங்களுக்கு எடுத்து விளக்கிவிட்டேன். இதன் பிறகும் நீங்கள் எல்லை மீறி நடப்பீர்கள் ஆனால் அனைத்துமே அடிப்படையிலே வாழ்க்கையை துவக்கினீர்களே ஆனால் போகும் இடம் நரகம் என்கின்றான். அவனை நரகத்தில் கொண்டு சேர்ப்பேன். நரகம் என்பது ஆகரத்தில் உண்டு, இந்த உலகத்திலும் உண்டு. வாழ்க்கையே நரகமா போச்சு சொல்றாங்களா இல்லையா? நிம்மதி இல்லைண்டா, நான் நரகத்துல இங்கேயே கிடக்கிறேன். அல்ல, அந்த ரெண்டையுமே நினைச்சுதான் சொல்றாங்க. எல்லை மீறி நாம் காட்டியிருக்க வழிக்கு முரணாக நடந்து பொருளை ஈட்டக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுவானே ஆனால் அவனை நம்ம எங்க சேர்த்துக்குவோம்? நரகத்தை குச்சது உலகமும் நரகமா போயிடும். ஆலயத்தில் போய் நரகத்தை தேவையில் கிடையவும் கிடையாது அவனுக்கு. இப்படிப்பட்டவனுக்கு தவறான முறையில் பொருளிடக்கூடிய நான் போடாத முடியாத சப்பா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை எப்படி நரகமா போய்விடும், எப்படி மாறும் என்று நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். இதை செய்து காட்டுவது அல்லாஹ்விற்கு மிகவும் இழகு. உங்களுடைய பணமே நீங்கள் ஈட்டக்கூடிய ஈட்டுதலே உங்களுக்கு அபாயமாக ஆகும். இது அல்லாஹ்விற்கு மிகவும் இழகுவானதுதான். இது மிகப்பெரிய மாரதூரமான காரியம் அல்ல என்பதையும் அழகான ஒரு வசன சோழர்களே, இரண்டு வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்குண்டான வழியை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டார். ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனம் கியாமத்து நாள் வரைக்கும் செயல்படத்தக்கது என்கிறார். சில வசனங்கள் சில காலத்திற்கு பயன்படுகிறது, சில நேரங்களில் மட்டும் இருக்கும், பல நேரங்களில் ஒரு வசனத்திற்கு வேலை இருக்காது. ஆனால் இந்த வசனம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கடத்திலும் நம்மளுக்கு தேவையானது. இது எப்பொழுதுமே மாற்றப்பட முடியாத வசனமாகும். இது மாற்றவே முடியாது. இன்னஹா முஹக்கமத்
சொல்லுவதில்லை.
பேசி ஷார்ட்ல போய் நம்ம சம்பாதிச்சிடலாம், கொடான கொடியை திரட்டிடலாம், லட்சத்தை அமைக்கலாம், நிம்மதியா போய் வாழலாம். இது இறைவன் அல்ல, இறைவனால் சபிக்கப்பட்ட சைத்தானுடைய வழிமுறை. அவன் அலங்கரித்து காட்டுகிறான். நீங்கள் எதை நல்லதை செய்ய போகிறது ஒரு தடையை ஏற்படுத்துவான், எது ஒரு கெட்டதை செய்ய போகிறது அதை தூண்டக்கூடிய வேலை. இது சைத்தானுடைய வேலை. அவனுடைய வழியிலே போகக்கூடியவன் வாழ்க்கையை நட்டப்படுத்துகிறான் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறான். அதற்கு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு செயல்படத்தக்கது என்பதாக கூறுகிறார். அன்பை சொல்லுவதே, நீங்களும் நாமும் அலைந்திருந்த உலக வாழ்க்கையிலே ஏராளமான பொருள்களை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுவது தவறும் அல்ல. ஆனால் அந்த பொருளை ஈட்டுவதற்கு முன்னால் இந்த பொருளுக்குரிய வரவு செலவு கணக்கு வழக்கு இதை ஒரு கணம் நம் கண்முன்னால் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இது சரியானது என்றால் எடுத்துக்கொள்வோம், தவறானது என்றால் ஒதுக்குவோம். கண்ணை மூடிக்கொண்டே நாம் வாழ்க்கையை ஓட்டுவோமே ஆனால் சம்பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளிலே ஈடுபடுவோமே ஆனால் அருமை சோதனைகளே அப்பொழுது கண்டதுகளை எல்லாம் வந்து கொடுக்கும். ஆகாது போனதெல்லாம் வாழ்க்கையை கலந்துவிடும். பொருளாதவர்களுடைய பொருளை வந்து கலந்துவிடும். அது வாழ்க்கையை நினைவுரைக்க செய்துவிடும் என்கிற காரணத்தினால் அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆகரத்துடைய மைதானத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமு இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். ஆகரத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அடியார்களுடன் நிப்பாட்டப்படும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய எந்த அடியானுடைய காலும் பாதமும் அது நகர வேண்டுமே ஆனால், அங்கிருந்து ஜன்னத்துக்கு செல்ல வேண்டுமே ஆனால், கேள்விகளுக்கு முடிவு பெற வேண்டுமே ஆனால், ஐந்து விதமான கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லிவிட்டு தான் நகர முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஸூலு கதமு கதமு இப்னு ஆதம் ஆதமுடைய மக்களின் மனிதனின் எந்த அடிச்சுவடும் நகர முடியாது என்ற கியாமத்துடைய நாளையிலே ஐந்து கோள்களுக்கு அவன் பதில் சொல்லும் வரைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்க கேட்கப்படும் என்ன ஐந்து கேள்விகள், எந்த விதமான கோளுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வினால் அடியானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் வயது, இந்த வயதை பற்றியும் கேள்வி கேட்கப்படும், அதற்குரிய பதிலை அவன் சொல்லியாக வேண்டும். உனக்கு நான் ஆயுளை கொடுத்தேன், 60 கொடுத்தேன், 70 கொடுத்தேன், 80 கொடுத்தேன், 40 கொடுத்தேன், 50 கொடுத்தேன், எந்த ஆயுள் எழுதப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நமக்கு கிடைத்ததோ அந்த மூலப்பொருள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கேபிட்டல் நன்மையையும் தீமையும் சம்பாதிப்பதற்குண்டான அத்தனை வழிமுறைகளும் இந்த ஆயுளை கொண்டுதான் வயதை கொண்டுதான் பெறுகிறோம். அந்த வயதை இவன் எப்படி கழித்தாய், சீமா குணா என்ன வழியிலே உள்ள வயதை நீ கழித்தாய், இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது அச்சுறுத்த சொல்கிறேன் என்று நான் அடுத்து பொருளாதாரத்தை பற்றி நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். அவனுக்கு வழங்கப்பட்ட வயதை பற்றி கேள்வி, அவனுக்கு தரப்பட்ட வாலிபத்தை பற்றி கேள்வி. வாலிப உறுப்போடு வளப்போடு சக்தியை கொடுத்து அத்தனை சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் சுயபலத்துடனே செய்வதற்குரிய ஆற்றலை நான் வழங்கினேனே, அந்த வாலிபத்தை நீ எதிரே கழித்தாய், தவறில்லையா, சரியான பதவி இல்லையா? இதற்கும் முதலாவது கேள்வி வயதை பற்றி சொல்லியாக வேண்டும், இரண்டாவது கேள்வி வாலிபத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வினால் இவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளை பற்றி அவன் கேள்விக்கு பதில் சொல்லியாக சாட்டி செலவழித்தாய்? ஆகுமான வழியா, ஆகாத வழியா?
வாழ்க்கையில குரான் சொல்லப்பட்டிருக்குது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பக்கூடியவருடைய செயல்பாடு இப்படி இருக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொன்னான் அல்லவா, பல அத்தப்பத்துள்ள அம்புசக்கும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அந்த மாதிரி ஆயிரம் சொல்றேன். ஆயினாலே வட்டி லஞ்சம் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் விலக்கிட்டு போட வேண்டிய தேவையில்லை. என்ன போல சில சோதனை என்ன கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு நம்மளை எப்படி எல்லாம் பின்னி பிடிக்கலாம் தெரியுமா? நாட்டில் சில ஒரு வண்டி எடுத்தினா இன்னொன்னு நான் அழைக்கிறேன், ஏன்னா வண்டி வாங்குறதுதான் இப்ப வட்டின்னு நினைக்கவும் கூடாது. லோன்ல போய் லோன் எடுக்கக்கூடிய நேரத்துல பொருளாக நீங்க வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு மார்க்கெட் விலையை விட அதிகமாக நீங்க விலையை தர்றீங்க, இது கூடும். இதுக்கு வட்டின்னு சொல்றதில்லை, இதுக்கு வட்டின்னு சொல்றதில்லை. நான் சொல்றதுக்கு அப்புறம் வண்டி வாங்குறோம், ஒரு கார் எடுக்கிறோம், மார்க்கெட்ல போய் இன்னைக்கு எடுத்தா 10 லட்சம் ரூபாய் கடையில போய் எடுத்தோம்னா, அதே நேரத்துல அங்கே போய் எடுக்கிறோம், எங்க லோனாக வாங்குறோம்னு சொன்னா, இப்ப அந்த நேரத்துல அதனுடைய விலை இருக்குது 10 லட்சம்ங்கிறது 12 லட்சம் ஆகும், 12 லட்சம் ஆகுதுன்னு வைங்க. அந்த 12 லட்சம் கொடுக்கறது வட்டியா? 10 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய பொருளை லோன் எடுத்து 2 லட்சம் அதிகமா கொடுத்து வாங்குறமே, இது வட்டியானா? இது வட்டி இல்லை. நம்ம பேருக்கு அதனுடைய சந்தேகம் இருக்குது, அதனால 2 லட்சம் கொடுக்கறோம், அவன் 10 லட்சத்துக்கு தான் வட்டின்னு எழுதுறான். 10 லட்சத்தை 1 வருஷத்துக்கு போட்டு, அது 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு, அதுக்கு வட்டிங்கிற கணக்கு போட்டு இன்ட்ரெஸ்ட் எழுதி போறான். அவன் எழுதுறதுனால இன்ட்ரெஸ்ட் போறாரு, அல்லாஹ் ரசூல் எழுதுனாலே இன்ட்ரெஸ்ட் போறாங்க. இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு விளக்கம் இருக்குது மார்க்கத்துல. அந்த விளக்கப்படி வட்டி எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல் பொருள் இரண்டுமே ஒரு இன பொருளா இருக்கும். நீங்க வாங்குற பொருளும் அதுக்கு பகரமாக நீங்க கொடுக்கிற பொருளும் ரெண்டும் ஒரே இன பொருளாக இருந்து, இந்த ரெண்டிலே ஒன்று மிகைத்து இருக்குமையானால் கூடி இருக்குமையானால் அதுக்கு பேர் வட்டி. நான் உதாரணமா உங்கள்கிட்ட இருந்து ஒரு 100 கிலோ அரிசி வாங்குறேன், உங்களுக்கு திருமணம் கொடுக்கும் போது 110 கிலோ அரிசி தர்றேன், வாங்கினதும் அரிசி, நான் அதுக்கு திரும்ப கொடுக்கறதும் அரிசி, இப்ப ரெண்டும் ஒரே இன பொருளா இருக்கு. அந்த ஒரே இன பொருளா இருக்கும்போது இதுதான் வட்டி. 100 கிலோ வாங்கிட்டோம், 110 கிலோ கொடுக்கிறோம், 100க்கு 100 கிலோ சரியா போச்சு, 10 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கு. ஏன் எக்ஸ்ட்ரா வாச்சு? அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறமே இதுக்கு பேர் தான் வட்டி. அதோ வட்டி என்பதற்கு இரண்டும் ஒரு இன பொருளா இருக்கும். 100 கிலோ அரிசி வாங்கினேன், 150 கிலோ கோதுமையை கொடுத்தேன், மார்க்கெட் விலை என்னவோ இருந்துட்டு போகும், அதை பத்தி லட்சியமே இல்லை, கவலையே இல்லை. என்ன விலையில அரிசி விற்கிது, என்ன விலையில கோதுமை விற்கிறது, டோன்ட் கேர், பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. 100 கிலோ அரிசியை வாங்கி 150 கிலோ நான் கோதுமையை பகரமா கொடுத்தா இது வட்டியாக. காரணம் என்ன? இனம் ஆயிடுச்சு. இப்ப வட்டிக்கு அடிப்படையே ஜின்சியத்து பதினியத்துன்னு சொல்லுவோம். ஒரு இனம் ஒரு பொருளாக, ஒரே இன பொருளாக ரெண்டு பக்கம் இருந்து ஒரு பக்கம் மிகைத்திருக்குமே, ஆனால் அதற்கு பேர் தான் வட்டின்னு சொல்லப்படுமே. அல்லாம எங்கெல்லாம் கூடி வச்சு வட்டின்னு ஆயிடாது. இப்ப கார் வாங்குறீங்க பாருங்க, இங்க வச்சு பாருங்க, கார் யார் வாங்கலாம்? பேங்க் கார் வாங்கலாம்.
முழு காசு கண்டு தரலாம், அதனால முழு ஈடுபாடு அடைந்தார்.
இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்றதுல தவணை முறையில நம்ம ஊர்கள் எல்லாம் சின்ன சின்ன பொருள்களை கொடுத்து வியாபாரம் செய்யற மாதிரி இது பெரிய முறையில கொடுக்கப்படக்கூடிய வியாபாரம். இதுக்கு தடை இல்ல, மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. அதே நேரத்துல இந்த கிரெடிட் கார்டை பத்தி நான் பல சகோதரர்கள் சொன்னாங்க, அதுல சொல்லும் போது சொன்னாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு 50,000 கொடுக்கறானா 50,000 கிரெடிட் கார்டு கொடுக்கறான், இது ஒரு வருஷத்துக்கு கட்டிடணும், நீங்க இந்த 50,000 பொருள் எல்லாம் வாங்கிக்கங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 50,000 கட்டிட்டு அதிகப்படியா எது கட்ட வேண்டியது இல்ல, ஒரு வருஷத்தை தாண்டும் போது வட்டி போடுறா, இது வட்டி. அப்ப கிரெடிட் கார்டை வாங்கிக்கிட்டு 50,000 கார்டு வாங்கி நீங்க 55,000 கட்டுறீங்கன்னு சொன்னா அந்த கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு காசை தான் கொடுக்குறான். கார்டு கூட வடிவில் கார்டா கொடுக்கறது அது காசு தான். ஏன்னா மகாத்மா காந்தி உட்கார்ந்து இருக்கிற நோட்டு கூட அது ஒரு அடையாள காகிதம் தானே, அது அது என்ன அசல் காசா அவங்க உழத்திக்காது, அப்படிப்பட்டதான் நோட்டு ஒரு அடையாள பொருள். அதே மாதிரி கிரெடிட் கார்டும் ஒரு அடையாள பொருள், அதுல பொதிந்திருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்குது, கோல்டு இருக்குது, அதுதான் அசல் விலை. அப்ப அந்த 50,000 ரூபாய்க்கு நீங்க கார்டு எடுத்து 55,000 ரூபாய் கட்டுறீங்க, 50,001 ரூபாய் கட்டுறீங்கன்னு வைங்க, 50,000க்கு மேல 1 ரூபாய் அதிகமா கட்டினாலும் மாட்டிட்டோம், பட்டியல போயிட்டோம், இதுக்கு அனுமதி. ஆகையினால கிரெடிட் கார்டு வாங்கலாம், வாங்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா நீங்க கட்டுறது எதுக்குள்ள கட்டியாகணும், அந்த சொல்லியிருக்கக்கூடிய தவணைக்குள்ள கட்டியாகும். மறந்தும் கூட அந்த தவணைய தவறப்படக்கூடாது. இப்ப நம்ம கடை வாங்குறதே இப்ப அதிகமா எதுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா ஏமாத்திரத்தை போச்சு. வாங்குவதே எப்படிலாம் மூங்கலாம், எப்படி பேங்க மூங்க வைக்கலாம், இது வாழ்க்கை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு மனிதன் பணத்தை கட்டும் எண்ணத்தோடு திரும்ப செலுத்தி விட வேண்டும் என்ற துளிய எண்ணத்தோடு ஒரு வாங்குவானையான அல்லாஹ் அல்ல பரக்கத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் சுலபமா நிறைவேற்றி கொடுப்பான், பணத்தையும் கட்டிடுவான், வாழ்க்கையில பரக்கத்தையும் பார்ப்பான். வாங்கும் போதே தவறான எண்ணம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 மாசம் கட்டுவான், 5-6 மாசம் எஸ்கேப். எப்படிங்கக்கூடிய முறையில யோசிச்சோம்னா இங்க எஸ்கேப் தான், இதை ஒரு மோசமான இடத்துல போய் மாட்டிக்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே கடனை வாங்குவானையா அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அருமை சோதரர்களே, ஆயினால் பொருளீட்டக்கூடிய வழியிலே வாங்கலாம் கிரெடிட் கார்டு, அது வந்து எல்லாம் வாங்கலாம், ஆனா அதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்றதுக்கு உண்டான முறையோட கொடுக்கணும். அதுக்கு அதே எண்ணத்துல வாங்கணும், அப்படி முடியாது என்று இருக்குமே ஆனால், அப்படி செலுத்த முடியாது என்று இருக்குமே ஆனால் அந்த கார்டை வாங்குறது ஆறாம், அதுல எந்த சந்தேகம் இல்லை, கார்டு வாங்குறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. நம்ம என்ன சொன்னாரு தானே, தவறுனு தெரிஞ்சா ஒதுங்கிடு, அதுலயே போய் ஈடுபாடு காட்டணும், தவறுல விழுந்துருவோம் அப்படி என்ன வாங்கணும் ஏன் வாங்கணும் அப்படி என்ன உங்களுக்கு நிர்பந்தம் வந்துருச்சு. முதலாவது தேவை இல்லாமல் கடன் வாங்குறதே தப்புங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, அதிகமாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மஹ்ரம், அல்லாஹ்வே பாவம் செய்யறதை விட்டு என்னை பாதுகாத்து, கடன் வாங்குறதை விட்டு பாதுகாத்து. ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செய்வோம், பாவம் செய்யறதை விட்டு என்னை காப்பாத்து, கடன் வாங்குறதை விட்டு காப்பாத்து, ஒவ்வொரு துணையையும் காப்பாத்து. அப்ப சஹாபாக்கள் அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அதற்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே பாவத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுறீங்க சார் தான், அதே நேரத்துல கடமாங்கிறத விட்டு நீங்க பாதுகாப்பு அடிக்கடி தேடுறீங்க, இது எப்படி, இது ஏன் கேட்கறீங்க? பெருமானார் சொன்னாரு சொன்னாங்களாம், கடை வாங்கிட்டா எல்லா பாவம் சேர்ந்து மொத்த பாவம் இருக்கு, வாழ்தா செய்வான் மாட்டம் சொல்லுவோம், 2 மாசத்துல கொடுக்குறீங்கம்மா 2 மாசம் தரமாட்டேன், பேசுவான் பொய் சொல்லுவான், வச்சிருந்தேங்க உங்களுக்கு வேண்டிதான் வட்டிக்கு மேல வட்டி வட்டியை சரி பண்றதுக்கு இன்னொரு வட்டி, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வாங்கு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வாங்கு, வாழ்க்கையே நாசமாக்கும். உடல்ல விளையக்கூடிய அந்த ரத்தம், அந்த சதை, அந்த எலும்பு, அந்த நரம்பு எல்லாமே ஆழமாக்கும். அப்ப இவன் சொல்லுறது என்ன மதிப்பு? அல்லாட்ட கையேந்தி கேட்கிறான், தன்னை பார்த்த ஜுனைத பகதாதி மாதிரி நினைச்சு, அசன பசரி மாதிரி நினைச்சு, அவங்களுக்கு எல்லாம் ஏத்தான், அல்லாஹ் எனக்கு ஏற்க மாட்டேங்கிறான, குறைய சொல்றான். ஆனா ஏற்பதற்கு தடைய உண்டாக்கிட்டது நம்ம தானே. எந்த உடம்புல ஹராமான பொருள் செய்யறதோ அந்த உடம்புல இருந்து இறங்கக்கூடிய எந்த வணக்கத்தையும் அல்ல அங்கே கேட்கிறது. நம்ம எதுவும் மறுத்து செயல்படுறோம், ஆனா நடக்கக்கூடிய காரியங்கள் தடப்படும் போது சொல்ல சில விஷயங்கள் சொல்லும் போது மனக்கு மனதுக்கு ஒரு பாரமா தெரியலாம். ஆனா திருந்தோம், திருந்தோம், நம்மளோட திருந்தோம், திருந்து நம்ம உண்மையான மூமினா ஆக முடியும். இப்ப இஸ்லாத்துக்கு உண்டான மூமின்களுக்கு உண்டான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றி கொடுப்பான். அவ்வூபி அழுதி ஊபிபி அழுதி எல்லாம் சொல்றான், எனக்கு செய்த உடம்படிக்கை நீ முடிச்சு கொடு, உன்னோட நான் என்னவெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கணும், நான் அதை நிறைவேற்றி கொடுக்குறேன். நான் உடம்படிக்கை எல்லாம் செய்ய விட மாட்டேன், ஆனா நீ மட்டும் எனக்கு கொடுத்தோம்னா அல்ல ஏமாறியும், அல்ல ஏமாறியல். அவ்வூபி அழுதி ஊபிபி அழுதி ஹதீஸ்ல வருது.
பெருமானார்
ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்பவும் ஜாக்கிரதையா.
சந்தேகத்தில் நான் எடுக்கிறேன். அருமை சோழர்களே,
அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க தெளிவான விளக்கமான. ஆனா இன்னைக்கு பொல்லாத சில கூட்டம் வந்துருச்சு, பல்வேறு விதமான சட்டங்களும் குறுக்குறையில சொல்லி கொடுக்கறதுக்கு. நான் சொல்ல இப்படி சில உருவம் எடுப்பான், எல்லாமே உண்டுதான். சைத்தானுடைய ஆற்றல் எப்படின்னு சொன்னா, ஜின்னுக்கு தான் சைத்தான் சொல்றது. இன்ன இப்ளீஸ காணமீனன் ஜின்னி பசங்களா நம்பி ரப்பி குரான்ல வருது. அப்ப ஜின்னுக்கு ஒரு தகுதி என்னன்னா, பல உருவம் எடுக்கிறது மாதிரி இன்னைக்கு பல மனித உருவத்துல கூட சைத்தான் உருவி பல மோசமான கருத்துக்களை நமக்கு நிலப்பரப்புறா. பாத்துக்க, கூடாதுன்னு ஒருத்தம் சொல்லுவாரு, அத கூடும் பணிங்கிற ஒருத்தம் சொல்லுவாரு. இப்ப இந்த மாறுபட்ட நாமல சாதனங்கிற கருத்துல எச்சரிக்க வேண்டும் கூடிய எண்ணத்துல நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்க எழுதக்கூடிய புத்தகங்கள்ல சமீபத்தில் உள்ள சில புத்தகத்தை பார்த்தேன், சில பொருள் இருக்குது ஆறாம், அதை சம்பாதிக்கிறவனுக்கு தான் ஆறாம், அதை வாங்கி உனக்கு வேறொருத்தன் கொடுத்தானா உனக்கு ஆறாடுதான். நீங்க வட்டி வாங்கினீங்க, அல்லாஹ் காப்பாத்துட்டு உதாரணத்துக்கு சொல்றேன், வாங்கினீங்க, நூத்த கொடுத்து 110 வாங்கினீங்க, அந்த 110 அந்த வாங்கினவர் சாப்பிடுறது ஆறாமா, அந்த 10 கொண்டு எனக்கு கூடாது கொடுத்துட்டீங்க
சொன்னார்கள்.
தெளிவாக சொன்னார்கள், அல் ரிபா வயின் இன்னொரு ஹதீஸ்ல எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு இடக்கட்டத்திலையும் பெரும் துவாவை தந்தவர்கள், ரஹமத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் மன்றாடியவர்கள், எல்லா ரஹமத்தின் ஆனந்தம் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் இருக்க போய் அப்படிப்பட்ட நபி நான்கு பேர்களின் மீது
இவனுக்கு உரிய மரியாதை கொடுத்து இவனுக்கு இதே கிடையாது, எப்ப வர்ற எப்ப போறதுல அவன் கொஞ்சம் நேர்மையா இருக்கிறதுனால
மாசத்துல எட்டு நாள் லீவுன்னு கொடுத்து அவனுக்கு பிஎஃப் போய் சேர்த்த உடனே ஒரு 15 நாள் பத்து நாள் அண்ணா கொடுத்தானா இல்லையா? ஒரு சின்ன தியா, அதுக்கு பிறகு ஒரு சோதனை, உடனே உடனே வராது. நீ அதை சொல்லிட்டாரு, இன்னைக்கே விட்டுட்டேன், என் நாளைக்கு வந்து அதை தேவை திட்டப்படாது. ஆனா கொஞ்சம் பாடுபடும், சுட்டி பார்ப்பாங்க. எட்ட நாளுக்கு சட்டி வாங்கினா கூட நானு மட்டும் கூட நொட்டி பார்க்கலாம், நொட்டி பார்க்கணுமா இல்லையா? சட்டியத்துக்கிட்டு இங்கிட்ட உங்ககிட்ட 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 அடிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த 1 ரூபாய் கொடுப்போம். ஒரு சட்டி 1 ரூபாய்க்கு வாங்கினே இந்த கொட்டி பார்க்கறானா? நம்ம ஜன்னத்தை ஆட்டோட கொட்டி பார்க்க மாட்டானா?